ஒன்று ராஜாக்கள் அத்தியாயம் 19. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் பட்டயத்தாலே கொன்றுபோட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவிடம் ஆள் அனுப்பி, அவர்களிலே ஒவ்வொருவனுடைய உயிருக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்த நேரத்தில் உன்னுடைய உயிருக்கு செய்யாமற்போனால் தெய்வங்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன்னுடைய உயிரை காப்பாற்ற யூதாவைச் சேர்ந்த பெயெர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன்னுடைய வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பயணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று சொல்லி, போதும் யெகோவாவே, என்னுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என்னுடைய முன்னோர்களை விட நல்லவன் இல்லை என்று சொல்லி ஒரு சூறைச்செடியின் கீழே படுத்து தூங்கினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றான். அவன் விழித்து பார்த்தபோது இதோ நெருப்பில் சுடப்பட்ட அப்பமும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவனுடைய தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் சாப்பிட்டு குடித்து திரும்பவும் படுத்துக்கொண்டான். யெகோவாவுடைய தூதன் திரும்ப இரண்டாவது முறையும் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, நீ போக வேண்டிய பயணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்து சாப்பிட்டு குடித்து அந்த உணவின் பலத்தினால் 40 நாட்கள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய மலைவரையும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு குகைக்குள் போய் தங்கினான். இதோ யெகோவாவுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே, இங்கே நீ என்ன செய்கிறாய் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய யெகோவாவுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் மக்கள் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மட்டும் மீதியாக இருக்கிறேன், என்னுடைய உயிரையும் எடுக்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து யெகோவாவுக்கு முன்பாக மலையின் மேல் நில் என்றார். அப்பொழுது இதோ யெகோவா கடந்து போனார். யெகோவாவுக்கு முன்பாக மலைகளை பிளக்கிறதும் பாறைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டானது. ஆனாலும் அந்த காற்றிலே யெகோவா இருக்கவில்லை. காற்றுக்கு பின்பு பூமி அதிர்ச்சி உண்டானது. பூமி அதிர்ச்சியிலும் யெகோவா இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின்பு அக்கினி உண்டானது. அக்கினியிலும் யெகோவா இருக்கவில்லை. அக்கினிக்கு பின்பு அமைதியான மெல்லிய சத்தம் உண்டானது. அதை எலியா கேட்டபோது தன்னுடைய சால்வையால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே நீ என்ன செய்கிறாய் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டானது. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய யெகோவாவுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் மக்கள் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மட்டும் மீதியாக இருக்கிறேன், என்னுடைய உயிரையும் எடுக்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது யெகோவா அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாக வனாந்திரத்திற்கு திரும்பிப் போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்து, பின்பு நிம்சியின் மகனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்து, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் மகனாகிய எலிசாவை உன்னுடைய இடத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் செய். சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாமல் இருக்கிற வாய்களையும் உடைய 7,000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்களை பூட்டி உழுத சாப்பாத்தின் மகனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் வரை போய் அவன் மேல் தன்னுடைய சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பின்னே ஓடி, நான் என்னுடைய தகப்பனையும் என்னுடைய தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின்பு உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன், இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரங்களால் அவைகளின் இறைச்சியை சமைத்து மக்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிறகு அவன் எழுந்து எலியாவுக்கு பின்னே சென்று அவனுக்கு பணிவிடை செய்தான்.